الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. أما بعد، கணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கிராமத்திலே இவ்வாறு உங்களையெல்லாம் சந்திக்க கிடைத்த இந்த வாய்ப்புக்காக எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலும் ஏற்கனவே அசர் தொழுகையின் பிறகு பெண்களுக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் இந்த ஊர் மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு பங்கெடுத்தார்கள், கலந்து கொண்டார்கள் என்பது உள்ளத்துக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. அல்லாஹு தஆலா இந்த ஊர் மக்களுக்கு அருள் புரிய வேண்டும், தீனின் விளக்கத்தை கொடுத்து ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த ஊரை கட்டியெழுப்புவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு இஸ்லாமிய கிராமமாக இந்த பாலமுனை கிராமம் மாற வேண்டும் என்று எனது உள்ளத்தால் நான் பிரார்த்திக்கிறேன். அதேபோன்று இந்த மஸ்ஜித் தலைவர், நிர்வாகிகள், இந்த ஊரில் இருக்கின்ற ஏனைய பல்வேறு இயக்கங்கள், அமைப்பை சேர்ந்தவர்கள், விளையாட்டுக் கழகங்கள், இப்படி எல்லோருமாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பித்திருக்கிறீர்கள். இது ஒரு நல்ல முன்மாதிரி. உண்மையில் இது ஜமாத்தே இஸ்லாமியுடைய எஜித்திமா அல்ல, இந்த ஊர் மக்களுடைய எஜித்திமா. இந்த வாய்ப்பை இந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தந்தமைக்காக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய நன்மைகள் இன்னும் இன்னும் அதிகரிக்க வேண்டும். நீங்கள் இதுபோன்று தொடர்ந்தும் இஸ்லாமிய ஆர்வத்தில் உங்களை வளர்த்துக் கொள்வதற்கும் இந்த ஊரில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் மிச்சம் மெதுவாகத்தான் பேச வேண்டியிருக்கும், ஒரு சில நிமிடங்கள் பேசுகிறேன். தொடர்ந்து இப்படி பேசினா நீங்க ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்க மாட்டீங்க. நன்மை செய்யும் சமூகமே வெற்றி பெறும் சமூகம் என்ற இந்த தலைப்பை ஏன் தெரிவு செய்தோம்? காலத்துக்கு காலம் ஒரு தலைப்பை நாங்கள் தெரிவு செய்வது வழக்கம். இன்று நாட்டிலே நாங்கள் தீமையின் பக்கம் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். வெளிப்படையாக இனவாதத்தையும் வெறுப்பையும் குரோதத்தையும் வளர்த்து சமூகங்களுக்கிடையிலே இருக்கின்ற நல்லிணக்கத்தை இல்லாமல் செய்வதற்கான பகிரங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு காலம் இந்த காலம். இந்த சூழலில் நாட்டு மக்களிடையே ஒரு வகையான அச்சம் பயம் நிலவுகிறது. குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களில் இந்த மாதிரி ஒரு சூழல்ல பிழையான திசைகளிலே சிந்தித்து செயல்படாமல் இருப்பதற்காக முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில்தான் இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்தோம். முஸ்லீம்களும் இன ரீதியாக மற்ற சமூகங்களுக்கு எதிராக சிந்தித்து செயல்பட்டு இந்த நாட்டில் நிலைமைகள் இன்னும் மோசமாகிவிடாமல் இருப்பதற்கும், அவ்வாறு சிந்தித்து செயல்படுவது எங்களுடைய வழி அல்ல, எங்களுடைய மார்க்கம் அல்ல, உலகத்தில் இருக்கின்ற மற்ற எல்லா சமூகங்களும் சிந்திக்கின்ற அந்த கோணத்தை விட வித்தியாசமான ஒரு கோணத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும். எனவே அந்த வகையில் நாங்கள் எவ்வாறு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை முஸ்லிம் சமூகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த தலைப்பை தெரிவு செய்தோம். எங்களுக்கு எங்களது வெற்றி நாங்கள் பெரும்பான்மையாக அல்லது சிறுபான்மையாக இருக்கின்ற காரணத்தை வைத்து எங்களுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுவதில்லை. எங்களுடைய கண்ணியம், எங்களுடைய உயர்வு, எங்களுடைய மகிமை, எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய வளர்ச்சி எல்லாம் அல்லாஹு தஆலா காட்டி தந்த தீனுடைய வழிகளிலே தான் இருக்கிறது. முஸ்லீம் சமூகத்தின் விசேடமான சிறப்பு இது நன்மை செய்யும் சமூகம் என்பதாகும். நன்மைகள் தான் எங்களை உலகத்தில் வெற்றி பெற செய்யும். இஸ்லாம் தீமைகள் செய்யுமாறு சொல்லவும் இல்லை, தீமைகளை தீமைகளால் எதிர்கொள்ளுமாறு எங்களை அது வழிநடத்தவும் இல்லை. ரெண்டும் செய்யலாம், தீமை செய்யவும் இயலாது, தீமைகளை தீமைகளால் எதிர்கொள்ளவும் இயலாது. இன்னல் ஹசனாத் யுதிஹிபுத செய்யாது. குர்ஆனுடைய கோட்பாடு நன்மைகள் தான் தீமைகளை போக்கும், நன்மைகள் தான் தீமைகளை போக்கும். இந்த சமூகம் உலகத்தில் மற்றெல்லா சமூகங்களோடும் ஒப்பிடுகின்ற போது வரலாற்றிலே அதிகமாக நன்மை செய்த சமூகம் தான் முஸ்லீம் சமூகம். அந்த நன்மைகளை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டல் தேவை என்பதை மாத்திரம் இந்த இஜ்திமாவிலே நாங்கள் முன்வைக்கிறோம். இது விரிவான ஒரு தலைப்பு, அதிலே நீங்கள் நிறைய படித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. நான் நன்மை என்றால் என்ன என்ற அந்த வரைவிலக்கணத்தை மாத்திரம் உங்களுக்கு மத்தியிலே சொல்லி நான் அமர்ந்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை மௌலவி உவைஸ் அவர்கள் தொடர்வார். நன்மை செய்யும் சமூகம் வெற்றி பெறும் சமூகம் என்று நாங்கள் சொல்றோமே, நன்மை செய்யறதா என்ன? நன்மைக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பிர்ரு மத்துமான்னத் இலைஹி நஃப்ஸ் வத்துமான்ன இலைஹில் கல். நன்மை என்பது அதை செய்கிற போது ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதியடையும், மகிழ்ச்சி அந்த உள்ளத்தில் தோன்றும், ஒரு ராக தோன்று வரும். தீமை அவ்வாறல்ல, வல் இஸ்மு மஹாகபி சதரி கரித்தலையா அலைகின்றார். தீமை என்பது உள்ளத்தை உறுத்து அதை ஒரு மனிதன் செய்கிறபோது மற்றவர்கள் அதனை தெரிந்து கொள்வதை அவர் விரும்ப மாட்டார். அதாவது மறைச்சி ஒளிந்து ரகசியமாகத்தான் தீமையை செய்வார். இப்ப நன்மை என்றது பகிரங்கமாக செய்ய முடியுமான ஒன்று. ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு முன்னால ஒரு சீக்கிரத்தை பத்த வைக்கிறது இல்லை. ஏன் பத்த வைக்கிறார் இல்லை? அவருக்கு அதுதான் நன்மை. அந்த செய்ய நற்செயலா தீயதா என்பதற்கு அடையாளம். நற்செயலைதா பாப்பிடம் முன்னுக்கு சிகரெட் குடிக்கிறது தானே, அது தீமை என்பதற்கு அதுதான் அடையாளம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஃப்தி கல்பக வ இன் அஃப்தாக அன்னாஸ் வ அஃப்தௌ, நீ மனிதர்கள் உனக்கு எத்தனை ஃபத்வாக்கள் தந்த போதிலும் உனது உள்ளத்திடம் ஃபத்வா கேட்டுப்பார், அது சொல்லும் நீ செய்யறது சரியா இல்லையான்னு. நன்மைய எங்கட உள்ளத்துக்கு அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான். வனஃப்சின் வமா சௌவாக அல்ஹமஹா குஜூரஹா வ தக்குவா, உள்ளத்தையும் அதனை வடிவ உள்ளத்தின் மீதும் அதனை வடிவமைத்தவன் மீதும் சத்தியமாக அந்த உள்ளத்துக்கு நன்மையையும் அல்லாஹ் உணர்த்தியிருக்கிறான், தீமை எது என்பதையும் உணர்த்தியிருக்கிறான். உள்ளத்துக்கு தெரியும். எனவே தீமை செய்கிறவன் தன்னுடைய உள்ளத்தோடு முரண்படுகிறான், தன்னை அழித்துக் கொள்கிறான். நன்மை செய்கிறவன் தன்னை வாழ வைக்கிறான், அவனுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் அதுலதான். இன்னொரு விஷயமும் நன்மையோடு இணைய வேண்டும், அப்பதான் அது நன்மையாகும். நன்மை செய்கிற போது அதனுடைய பிரயோசனங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். நன்மை செய்த எனக்கு எந்த பிரதி உபகாரமும் தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு கூலியை தருவான், அது போதும். மனிதர்கள் வாழ்வாங்கு வாழட்டும், அனுபவிக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், பயன்பெறட்டும், பிரயோசனம் அடையட்டும், மக்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும், நன்மை செய்வோம். எனக்கு அல்லாஹ் கூலி தருவான், அது போதும். இந்த மான் உத்தைமுக்கும் லிவஜிஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடித்தான், எந்த வெகுமதியையும் நன்றியையும் எதிர்பார்த்தல்ல என்று நல்லியார்கள் சொல்லுவார்கள் என குர்ஆன் அல்லாஹ் சொல். இந்த மார்க்கத்துக்கு மிக சுருக்கமாக பத்தின சுருக்கமாக ஒரு விளக்கம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தீனு வன் நசீஹா. மார்க்கம் என்றாலே என்ன தெரியுமா? எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு நலவை நாடுதல், அடுத்தவர்களுக்கு நலவை நாடுதல். ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்மை எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியது என்பதை உணர்த்துகின்ற ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னைய சமூகங்களிலே நடந்ததாக சொன்னார்கள். ஒரு காட்டு வழியே மூன்று பேர் பயணம் போய் கொண்டிருந்தார். திடீரென்று வானம் இருண்டு இடி இடித்து மழை பொழிந்தது. அவர்கள் ஒதுங்குவதற்கு ஒரு இடம் தேடினார். ஒரு குகை தென்பட்டது, அதிலே போய் ஒதுங்கிக் கொண்டார். ஆனால் அவர்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த குகைக்கு மேலே இருந்த ஒரு பெரிய பெண்ணாம்பெரிய ஒரு பாறாங்கல் சரிந்து உருண்டு வந்து இந்த குகையின் வாசலை அடைத்துக் கொண்டது. ஒரு ஒளிக்கீற்று கூட அந்த குகைக்குள் வர முடியாது. இந்த பாறாங்கல்லை இந்த மூன்று பேரும் சேர்ந்து பலம் கொண்ட மட்டும் அது அசைத்து பார்த்தார். அதனை அசைப்பது வீணான முயற்சி என்பதை உணர்ந்து கொண்டார். இனி அந்த குகைக்குள் அவர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு தெரிவு மட்டும்தான். சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம தங்களுடைய இறுதி நாட்களை, மணித்தியாலங்களை, நிமிடங்களை எண்ணி எண்ணி கழிப்பதை தவிர அந்த குகைக்குள்ளிருந்து அவர்களுக்கு வெளியே செல்ல வேற வாய்ப்பே கிடையாது. இந்த மூன்று பேரும் உட்கார்ந்து ஒரு ஆலோசனை செய்தார். இந்த நெருக்கடியிலிருந்து அல்லாதான் எங்களை காப்பாற்ற வேண்டும், அதற்காக ஒரு வேலை செய்வோம். நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் செய்த ஒரு முக்கியமான நன்மையை ஒவ்வொருவரும் அல்லாவிடம் சமர்ப்பிப்போம். சமர்ப்பித்து இந்த நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களை இந்த நெருக்கடியிலிருந்து விடுதலை செய்யுமாறு பிரார்த்திப்போம். அப்படி ஒரு ஆலோசனை செஞ்சு ஒருவர் அல்லாவிடம் சொன்னார், யா அல்லாஹ், என்னிடம் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் நீண்ட நாட்கள் என்னிடம் வேலை செய்தான். ஒரு நாள் சம்பளம் வாங்காமலேயே அவன் எங்கோ போய்விட்டான். இந்த சம்பளத்தை கொடுக்கிறதுக்கு அவனை தேடி நான் கலைத்து போய்விட்டேன். இறுதியில் அவனுக்கு கொடுக்க வேண்டியிருந்த சம்பள தொகைக்கு ஒரு ஆட்டை வாங்கி விட்டிருந்தேன். இந்த ஆடு குட்டிகளை ஈன்றது. அந்த குட்டிகள் பெரிதாகி அவைகளும் குட்டிகளை ஈன்றன. அப்படியே ஒரு மந்தையாக அந்த ஆடு பழகி பெருகிவிட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த வேலைக்காரர் என்னிடம் வந்தார். முன்பொரு தடவை உங்களிடம் நான் வேலை செய்திருக்கிறேன், சம்பளம் வாங்காமல் போனேன், சம்பளத்தை தருவீங்களா என்று கேட்டான். அவனுக்கு கொடுக்க வேண்டியிருந்த அந்த தொகையை நான் எண்ணி கொடுத்திருந்தால் அவன் மறுப்பில்லாமல் எடுத்துக்கொண்டு போயிருப்பான். ஆனால் எனக்கு மனம் வரல. அந்த ஆட்டு மந்தையே அவனுடைய சம்பளத்தினால் உருவானது தானே, அதை எப்படி நான் வைத்துக் கொள்ள முடியும்? யாழ்லா, இந்த மனிதனை பார்த்து நான் சொன்னேன், இந்த மந்தையே உனக்கு சொந்தமானது தான், எடுத்து செல். அவன் நன்றி என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த மந்தையை சரித்து கொண்டு போய்விட்டான். இந்த நன்மையை, நான் செய்த இந்த நன்மையை நீ ஏற்றிருந்தால் இந்த நெருக்கடியிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயா என்று அவன் துவா செய்தார். இந்த கல் கொஞ்சம் நகர்ந்தது. சகோதரர்களே, ஏனைய இரண்டு பேர் அல்லாவிடம் முன்வைத்த நன்மைகள் என்ன, அதனை உலமாக்கிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சம்பவத்தில் நன்மை என்பது வெறும் கூலியை பெற்றுத்தரக்கூடியது மாத்திரமல்ல, எங்களை நெருக்கடிகளிலிருந்து பாதுகாக்கின்ற வல்லமை அதற்கு இருக்கிறது. எனவேதான் இப்படிப்பட்ட நன்மைகள் செய்கின்றவர்களை அதிகமாக நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அல்லாவிடம் நான் சமர்ப்பிப்பதற்கு ஒரு நெருக்கடி வந்தால் அல்லாவிடம் சமர்ப்பிப்பதற்கு என்ன பெரிய நன்மையை நான் செய்திருக்கிறேன் என்று கேட்டு நன்மை செய்ய வேண்டும். இந்த பள்ளிவாசலை இப்போது இந்த பள்ளிவாசலுடைய தலைவராக இருக்கின்ற உஸ்தாத் அவர்களுடைய தந்தை கட்டி மூன்று வருடமாக பராமரித்தார் என்று சொன்னார். அவருக்கு அல்ல அருள் புரிய வேண்டும். அவர் ஒரு நன்மை செஞ்சார். இன்னைக்கு இந்த ஊர் அதை நினைக்கும். இப்போது இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடியுமான உதவிகள் ஏதாவது செய்ய இருந்தால் நாங்கள் செய்வோம். இந்த மக்கள் அதனால் பயன்பெறட்டும். அல்லாஹ் அதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். இது நன்மை. இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் தனிநபர்களாக சமூகமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. தனிநபர்கள் என்ற அந்த கெப்பாசிட்டியில இருந்து எவ்வளவு நன்மைகள் செய்யலாம். சமூகமாக நாங்கள் நன்மைகள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மைகள் எங்களுக்கு எந்த அளவு பொறுப்பாக எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் மௌலவி உவைஸ் அவர்கள் உங்களுக்கு விளக்குவார்கள். வாஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.